கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 15:21. மார்க் 15:21.
சிறையே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள்.
சிறேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புவுக்கும் தகப்பனமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு சைமன் த சிரேனியன். சைமன் த சிரேனியன், சைமன் டீச்சர், இது அது ஒரு சைமன் தான், இதுவும் ஒரு சைமன் தான். இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு தன்னுடைய வீட்டில விருந்து கொடுத்தது அவனும் ஒரு சைமன் தான். இப்படி சைமன் நிறைய இருக்கிறாங்க. பழைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் சைமன்க பேர், சீமோன்க பேர் அநேகரங்க வைத்திருக்கிறாங்க. அதே போல மரியாளுங்க பேரும் நிறைய பேர் இருக்கு. இங்க வந்து இது வந்து சிரேனே ஊரான் என்று இவனுக்கு அங்க அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கு. சிறே அவன் ஊர் என்று சிரேன் என்கிற சிரேனே ஊர் என்னன்னா அது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியா இருக்கிறது. அது எத்தியோப்பிய நாடாக இருக்கிறது. எத்தியோப்பியாவில் யார் இருக்கன்னா நீக்ரோஸ் இருக்காங்க. அதனால இவன் வந்து ஒரு நீக்ரோ ஜாதியை சேர்ந்தவன். நல்ல சிறேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவன் தற்செயலாக ஏதோ ஒரு விஷயமாக, பிசினஸ் விஷயமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ தன்னுடைய நாட்டிலிருந்து எத்தியோப்பியாவிலிருந்து அவன் எருசலேமுக்கு வரும் வகையில் இது அவனை சிலுவையில் சுமக்கும்படியாக போச்சவர்கள் அவனை கட்டாயப்படுத்தினார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பின்னால கொஞ்சம் தாங்கிக்கிட்டு வர்றான். முழுசுமா அவன் சுமக்கல, அவர்கிட்ட வாங்கி சிலுவையை தான் சுமக்கல, இயேசு தான் சுமந்து கொண்டு போகிறார். அப்படி அவன் சிலுவையை வாங்கி இவன் சுமந்தான பேட்டர்ன் மாறிடும், பேட்டர்ன் தப்பா போயிடும். ஐசக் தான் விறகு கட்டையை கொண்டு போறான், அவன் வந்து சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது அதே போல அவர் தான் சிலுவையை சுமக்கணும், வேற ஒருத்தர் சிலுவையை வாங்கி கொள்ள கூடாது. இருந்தாலும் அவர் வந்து மூணு முறை தள்ளாடிச்சாரு, அந்த சிலுவையினுடைய லோடு தாங்காதபடி அவர் கீழே எழுதுனால போச்சவர் வந்து சீக்கிரமா வேலையை நடத்தணும். அதுக்காக அந்த வழியில ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக ஒரு அப்பாவி மாதிரி வந்ததான இந்த சீமோனை பிடிச்சி சிலுவை சுமக்கும்படியாக அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கம்பல்லியும் அவனை கட்டாயப்படுத்தினார்கள். அதனால அவன் வந்து என்ன செய்யறான் என்றால் இயேசுடைய சிலுவைய இந்த அடிப்பாகம் ரொம்ப வெயிச்சா இருக்கும், அதை கொஞ்சம் தாங்கி பிடிச்சுக்கிட்டு வந்தான். பைபிள்ல அவனை பற்றி எழுதியிருக்கு. அதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லி நம்ம அதான் போய் நான் கடந்து சொல்ல போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை ஒட்டி பல சம்பவங்கள் இருக்கிறது, அதைத்தான் நான் கடந்த சில மாதங்களாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த தினத்தில் சைமன் த சிரேனியன் அவனை குறித்து நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது இங்க பிலாத்து வந்து பிலாத்துவும் அந்த யூதர்களும் இயேசுவை மிக சீக்கிரமாக சிலுவையில் அடிப்பதற்காக அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்வதற்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. The Jews were in great haste to shed his blood. இயேசுவின் ரத்தத்தை சிந்துவதற்கு ரொம்ப வந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அன்றைக்கு பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகை எப்பொழுது ஆரம்பிக்குன்னா 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அதனால 6 மணிக்கு முன்னதாக அவரை சிலுவையில் அறைந்து விட வேண்டும், அவர் மறிக்க வேண்டும். அதன் பின்பு நம்முடைய வேலையை வழக்கமா நம்ம செய்யற அந்த பாஸ் ஓவர் அந்த பண்டிகை ஆசரிக்கலாம் என்று அவர் தீர்மானம் பண்ணி அவசர அவசரமாக இதோ பிலாத்து கிட்ட போய் பிலாத்து அந்த கவர்னர், அந்த கவர்னர் ரோமன் கவர்னரை அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். நீங்களே போயிட்டு உங்க நியாய பிரமாணத்தின்படி நியாயம் விசாரிங்க, இல்ல எங்களுக்கு ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லையே, ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும், ஒருத்தரை வந்து தூக்கல போடணும், ஜனாதிபதி மன்னிக்கவும் செய்யலாம். அதனால இத போல கவர்னர், இந்த கவர்னர் விலாத்து கவர்னரா இருக்கிற ரோமன் கவர்னர், நீர் வந்து ஒப்புதல் கொடுக்கலன்னா நாங்க ஒன்னும் செய்ய முடியாது, அதனால சீக்கிரமா அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் வந்து பிலாத்துவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கிறாங்க. நம்ம பார்க்கும்பொழுது ரோமன் லா என்னவென்றால் ஒருத்தர் வந்து அவங்க வந்து சென்டென்ஸ், டெத் சென்டென்ஸ் கொடுத்த பிறகு அங்க தூக்கல போடணும்னா அவனுக்கு வந்து அந்த கொலை அங்க தீர்ப்பு கொடுத்ததுலேருந்து தூக்குல போடக்கும் ரொம்ப டைம் உண்டு. உடனே வந்து டக்குன்னு தீர்ப்பு கொடுத்து உடனே போட முடியாது. எந்த காரியமும் அப்படித்தான். ஒரு குற்றவாளி கொலை செய்தாலும் கூட உடனே அவனுக்கு கொலை தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவனுக்கு கொஞ்சம் பீரியட் இருக்கு, இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கிறது. அப்படிதான் அப்படிதான் செய்வாங்க, கோர்ட்ல அப்படிதான் செய்யணும். அதனால ரோமன் லா படி மினிமம் 10 days கொடுக்கும். வந்து தீர்ப்பு கொடுத்த பிறகு 10 days கேப் வேணும், இன்டர்வல் ஆஃப் டைம் வேணும். அவன் நின்றுதான் சிலுவையில் அறைய முடியும். ஆனா இப்பொழுது இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவன் தீர்ப்பு கொடுத்து 6 மணிக்கு தீர்ப்பு கொடுத்துதான் 9 மணிக்கு சிலுவையில் அறைஞ்சிருந்தாங்க. ராத்திரி புல்லா வந்து அங்க கோர்ட் ட்ரையல் நடக்கிறது. அது அண்ணா கால்பா இந்த வீட்டில் கோர்ட் ட்ரையல் நடக்கிறது. காலையில வந்து விடுவதற்கு முன்னதாக பிலாத்து வந்து அவங்க சொல்ல கொடுக்கறாங்க, இதே போல நீ வந்து இவருக்கு வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரமா இந்த பிலாத்து செய்தான் என்றால் அது தவறு, ரோமன் லா படி தவறு. ரோம அரசாங்க சட்டத்தின்படி 10 days கொடுக்க வேண்டும். அவ்வளவு அவசரமா அவன் செய்யறான், ஏன் அப்படி செய்யறான்? அந்த ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக. நாங்க வந்து சீசருக்கு ரோமாபுரிக்கு போய் சீசர்கிட்ட சொல்லி, நீர் வந்து சரியான நபர் கிடையாது, நீ சரியான கவர்னர் கிடையாது, உம்முடைய பதவியை உம்மை விட்டு எடுத்துருவோம். ஒருவன் தன்னை ராஜா என்று சொல்லும் பொழுது நீர் அதை அங்கீகரித்தால் நீர் வந்து ராயனுக்கு விரோதியாயிருக்கிறீர் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்லும் பொழுது, அவன் இந்த வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள், முரட்டு ஜனங்கள், பிடிவாதமான ஜனங்களோடு கூட அவனால போராட முடியல. ஆனால சூழ்நிலை நிமித்தமாக, நிர்பந்தத்தின் நிமித்தமாக அன்றைக்கே சில மணி நேரத்துக்குள்ளாக சிலுவையில் அறையும்படியாக அவன் வந்து அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். அது பிலாத்து செய்த கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். பிலாத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பிலாத்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏனென்றாலும் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டான். இயேசுவை வந்து ஒரு இடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லிவிட்டே அவ்விதமாக அவன் ஆராய்ச்சி பண்ணி அவற்ற ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று விசாரித்து கண்டறிந்த பின்பும் அந்த மனுஷங்களை பிரியப்படுத்துவதற்காக அவ்விதமாக செய்யும் பொழுது நியாயஸ்தலத்திலே நீதி இல்லை. அவன் வந்து ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி கிடையாது. சிருஷ்டிகர்த்தரையே சிலுவையில் அறிய ஒப்புக் கொடுப்பான் என்றால் அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. ஒரு நாள் நீங்களும் நானும் அந்த பிலாத்துவ பாடத்தான் போறோம். இவன் இவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறான், சில மணி நேரத்தில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டானே. அந்த ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக அவன் அதிகமாய் செய்தான். இந்த பிளட்ஜாஸ்டினஸ், இந்த வேதப்பாடுகள் பரிசெய்கிற பிரதான ஆசாரியர்களுக்குள்ளே அந்த இரத்த வெறி அவனுக்குள்ள இருந்தது. அந்த பாரிசீஸ் என்ற பரிசெய்கர்கள் அவரை சீக்கிரமாய் சிலுவையில் அறைந்துவிட்டு இன்று நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம பஸ்காவை ஆசரிக்கலாம் என்று மாய்மாலம் பண்ணுகிறவர்களா இருந்தார். இவ்வளவு பஸ்காட்டுக்குட்டி ரியல் பேஷ் ஓவர் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ரியல் பேஷ் ஓவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க பண்டிகையை ஆசரிக்கிறார் என்றால் மாய்மாலமானவர்கள். அதான் அன்னைக்கு இருக்கிற போதகர்கள் அநேகர் மாய்மாலமான போதகர்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்துவிட்டு அவருடைய வார்த்தையை மறுதளித்து விட்டு பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அவரை வந்து எருசலேம் நகரத்துக்குள்ளாக அவரை சிலுவையில் அறையவில்லை. எருசலேம் நகரத்துக்கு அப்பாலே கல்வாரி அல்லது கொல்கதா என்ற அந்த மலையிலே அவரை சிலுவையில் அறைந்தார். ஊருக்கு பம்பே, பட்டணத்துக்கு புறம்பே, நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். நம்ம பார்க்கும் பொழுது வசனம் வாசித்தீர்கள் என்றால் ஒன்னு ராஜாக்கள் 21:13 வாசிக்கலாம்.
அப்பொழுது பேலியாளின் மக்களாக 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும் படிக்கு அவனை கல்லெறிந்து
நாபோத் மாதிரிதான் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போறார்கள். எருசலேம் நகரத்துக்கு அப்பாலே, நகர வாசலுக்கு புறந்தே, அவர் வந்து பாலத்துக்கு புறந்தே அவர் பாடுபட்டார். நாபோத் அப்படிதான் சொன்னார். நாபோத் மேல என்ன தங்கள் குற்றச்சாட்டு வந்தார் என்றால் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான். ராஜ தோட்டத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது என் பிதாக்களின் சுதந்திரம். ஜோஷுவா பங்கு வச்சு கொடுக்க சொல்ல அது என்னுடைய ஃபேமிலி சொத்து. அதை நான் எப்படி கொடுத்தேன்? அதை கொடுத்தா நான் சேஷரப்பு தாகத்தை இழந்த மாதிரி எவ்வளவு ரூபா கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தாலும் தரமாட்டேன். அது அப்படி அவன் அந்த அந்த ஃபேமிலி ஹெரிட்டேஜுக்காக அந்த அந்த இதுக்காக அவன் நின்றதுனால இது அந்த தேசத்தில் வந்து அவள் வந்து பேலியாளி மக்களை ஏற்படுத்தி அந்த நாபோத் வந்து ராஜாவையும் தேவனையும் தூசித்தான். ப்ளாஸ் மீ அகைன்ஸ்ட் காட் அண்ட் த கிங். தேவ தூசணம் சொன்னான் அப்படி என்று பழி சுமத்தி அவர் வந்து பட்டண வாசலுக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்து கொண்டார்கள். அதே போலதான் கத்ரா இயேசு கிறிஸ்துவை அந்த அந்த ஜாசபல் ரிலிஜன், ஜாசபல் ரிலிஜன் இயேசபேல் மார்க்கமானது அப்படி செய்தது. இங்க வந்து பாரிசி ரிலிஜன், அதுவும் ஒரு ஜாசபல் ரிலிஜன். இயேசு கிறிஸ்துனாலே அதே அதே தான், தன்னை மனுஷன் என்று சொல்ற மனுஷனாக இருக்கிறவன் தன்னை தேவன் என்று சொன்னதாலே தேவ தூசணம் சொன்னார். தன்னை வந்து தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் தேவன் தான். அவர் மனுஷனாக இருக்க எப்படி தேவன், அதனால தேவ தூசணம் சொன்னார். இன்னொன்னு வந்து தன்னை யூதருக்கு ராஜா என்று சொன்னார். எல்லாத்தையும் கேட்கான், யூதோட ராஜா தான். ஆமா, நான் யூதோட ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு சொல்றேன். பாருங்க, அவர் யூதோட ராஜான்னு எழுதியும் போட்டான், சிலுவையில் அந்த வாசகத்தை எழுதி போட்டான். ரெண்டே காரியம் அதே போலதான், இவன் மேலே அதே தான், நாபோத் மேலே அதே கதை, இங்கேயும் இயேசு கிறிஸ்து மேல அதே காரணத்தை சொல்லி பட்டணத்துக்கு புறம்பே அவரை சிலுவையில் அறிந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல சேவானை நம்ம பார்க்கும் பொழுது அப்போ சில 7:56-58 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சேவா தரிசனம் கேட்டு சொல்லுகிறான், இதோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார், அவர் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவனை தேவ தூசணம் சொன்னான் என்று சொல்லி அங்கே கல்லறிந்து கொண்ட பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் தான் செய்தார். அவுட்சைட் ஆஃப் த சிட்டி, ஹி வாஸ் லெட் அவுட்சைட் ஆஃப் த சிட்டி. அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான் செய்தார்கள், பட்டணத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படி செய்தார்கள். ஹல்லேலூயா. அவங்கள அறியாமலே வேத வாக்கியத்தை நிறைவேற்றி வர்றாங்க. லேவியர் ஆகமத்தில் 4:11-12 என்ன வாசிக்கிறோம் என்றால், பாவ நிவாரண பலிக்காக கொண்டு வரப்பட்ட என காளையானது பாளையத்துக்கு புறம்பே அது சுட்டரிக்கப்பட வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ நிவாரண பலியாக சிலுவையில் மறிக்க வேண்டும் என்றால் அவர் பாளையத்துக்கு புறம்பேதான் போக வேண்டும். எப்படியே 13:12-13 வாசிக்கும் பொழுது நிலையான நம நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்களை பசுத்தப்படுத்தும்படியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார், ஆகையால் நீங்கள் அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கனால அவர் பாளையத்துக்கு புறம்பே பாவ நிவாரண பலியாக நமக்காக மாறிதான். அவங்க வந்து அப்படி செய்யும் பொழுது அது அவங்களுடைய விரோதத்தில் செய்யறாங்க, ஆனா அவங்க வேத வாக்கியத்தை நிறைவேற்றுறாங்க. அதே போலதான் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், பாதிகள் செய்யற காரியங்களும், இதை பேர் கிறிஸ்தவர்கள் செய்யற காரியங்களும், அவங்க ஏதோ ஒரு இதுல மனப்பான்மையில செய்யறாங்க, ஆனா ஆக்சுவலா அவங்க தேவனுடைய வார்த்தையை நிறைவேறிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய வார்த்தை அதை குறித்து எழுதியிருக்கிறது, அது அவங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. From that day, the substance of the sacrifice had gone away from them. Yesu Christ by silver arendha peragu aandavar andha iyarkiyana aattu kuttiye pali seluthadhe reject panninar, adu mudinju pochi. Aa ippozhudhu avar vandhu oru aattu kuttiye kondu pali seluthinal adu devan angeerikka maattar, ena meyyana aattu kutti ange thongi kondirukkum bolude ippozhudhu andha lambs kondu ponal adu angeerikka maattar. காலையில் அங்கீகரிக்கப்பட்டது, ஆனா மாலையில் அங்கீகரிக்கப்படல. ஏன்னா மெய்யான ஆட்டுக்குட்டி அங்கே சிறுவரை தொங்கிக் கொண்டிருக்கிறார். இனிமேல் வேற ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி அது பலி செலுத்தினால் அது என்ன ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம், வெயின் வொர்ஷிப். அதே போலதான் சாபனத்துக்காரங்களை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மெசேஜ் அதை கொண்டிருக்கிறார். புல்லஸ் ஆஃப் வேர்டு முத்திரைகள் திறக்கப்பட்ட பிறகு வந்திருக்கிறது. இதுக்கு பிறகு அவங்க குறைவான சத்தியத்தில் இருந்தா ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா? அப்படி அவங்க அதுல இருந்தாங்கன்னா அது வீணான ஆராதனை, வெயின் வொர்ஷிப். அங்க எப்படி அதுதான் இப்போ அவங்க என்ன ஆராதனை செய்யறாங்க? ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீணான ஆராதனை செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வீணான ஆராதனை செய்தார்கள் என்றாலும் அவங்களும் அதே மாதிரிதான் செய்யறாங்க. மெய்யான ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளையும் ஏதோ 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டி அங்க வரும்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து புஸ்தகத்தை வாங்கிற பின்பு புஸ்தகம் திறக்கப்பட்ட பின்பு இதோ சாபனங்களுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டு விட்டது. அந்த உபதேசங்களுக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டு விட்டது. அதுல ஜீவன் இல்ல. அப்படி அவள் செய்தால் அது வெயின் வர்ஷிப், செய்யறது வீண் வேஸ்ட் சொல்லுவாங்களா, அது மாதிரி வேஸ்ட். அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ட்ரூ சாக்ரிஃபைஸ் ரிஜெக்டட் ஆஃப் தம், உண்மையான அந்த பலியானது அவர்கள் புறக்கணித்தார்கள். இது ஹி டைட் அவுட் சைட் த சிட்டி. நமக்காக பாப நிபாரண பலியாக அவர் பாளையத்துக்கு புறந்தே தொங்கினார். வேத வாக்கியமானது நிறைவேறினது. சின் ஆஃபரிங் வேர் பேன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த சிட்டி. இதோ சின் ஆஃபரிங் ஆக பாப நிவாரண பலியாக இயேசு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
நம்ம இன்னைக்கு பாளையத்துக்கு, சாபனம் என்ற பாளையத்துக்கு புறந்தே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென்.
சாபலமானது எருசலேம் நகரத்தாருக்கு அடையாளமாயிருக்கிறது. அதனால அவங்க எருசலேம் நகரத்தார் உண்மையான பலியை புறக்கணித்தார்கள். இன்னைக்கு ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடைய அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி வந்து புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறது. அந்த லேம்ப ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அந்த லேம்ப வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாளையத்துக்கு புறந்தே அவர் இருக்கிறார். அதனால பாளையத்துக்கு புறந்தே நாம புறப்பட்டு போக கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த கருவியோடு ஜெபம் பண்ணியிருக்கிறார். நைட் ஃபுல்லாவே அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட தூங்கல. அது மாத்திரமல்ல, அந்த ஜனகரின் சங்கத்தார், அந்த கோச், அந்த யூதருடைய கோச் ஆனது ராத்திரி புரிந்தும் அவளை பாடப்படுத்தி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பிலாத்துக்கு முன்னால நிக்கிறார். அங்கேயும் போச்சு அவர்கள் அவரை வந்து முன்முடி சூட்டி அவரை வந்து அடிக்கிறார்கள். வாரினால் அடிக்கப்பட்டார். பின்பு ஏரோது கிட்ட போய் நிக்கிறார். ஏரோது மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி கோலால் அடிக்கிறான். அந்த கோச்சரும் அதிகமா. பின்பு மறுபடியும் பிலாத்து கிட்ட வருகிறார். அதன் பின்பும் அவருக்கு வந்து அடி கிடைக்கிறது. இப்படியாக அவருடைய சரீரத்தில் வந்து அதிக அடிகள், அவருடைய முதுகுல அடிகள் அடிக்கப்பட்டது. ரத்தமானது அவங்க வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாரமான சிலுவை சுமக்கணும்னா எங்க சென்ட் இருக்கும்? அவருடைய சரீரம் வந்து எக்ஸாஸ்டட் ஆகிவிட்டது. ரொம்ப வந்து அதோட எல்லா ஸ்ட்ரென்த்தும் போய்விட்டது. இழைப்படைந்தவராக, சோர்வடைந்தவராக, அறவுயிரும் பறவுயிருமாக இருக்கும் பொழுது அவர் சிலுவையை சுமந்ததுனாலே அந்த நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போய்விட்டார். அந்த சிலுவை வந்து கரடு முரடான ரெண்டு அந்த சட்டங்கள் அடிக்கப்பட்டிருக்கும். அதனால அது ரைச்சா இருக்கும். அது வந்து அவருடைய தோலை அழுத்தினாலே தள்ளாடி தள்ளாடி சுமந்தார். அதனால அந்த அந்த கேலோ அந்த சிலுவையை வந்து சிலுவையில் அறையப்படுகிறதான் சுமக்க வேண்டும். அவிதமான ஒரு கொடுமையான ரோம சட்டம். அதனால அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த நேரத்தில் தள்ளாடும் பொழுது இத சிரேனே உரானாகிய சீமோன் வருகிறார். சரியான ஒரு நபர், அவருடைய சிலுவை தாங்கி பிடிப்பதற்கு சரியான ஒரு நபர், தாழ்மையானவன், பொறுமையானவன், சாதுவானவன். இது அப்படியாப்பட்ட ரைட் மேன் அட் த ரைட் டைம், சரியான நேரத்தில். அந்த நேரத்தில் அவன் நாட்டில் இருந்து அவன் வருகிறான். அவன் என்ன சென்றால் எத்தியோப்பியால இருந்து புறப்பட்டு அங்கு வருகிறான். இதை என்ன சென்றால் ஏதோ சம்திங் அவன் சொந்த வேலை நிமித்தமாக அவன் என் சிலுவைக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் கரெக்டா சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது அந்த நேரத்தில் ரைட் மேன் இன் தி ரைட் டைம். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில இயேசு அதிகமாய் செய்வார். என்ன செய்வது, எப்படி இந்த பாரத்தை சுமப்பது, எப்படி இந்த சூழலை சமாளிப்பது? நமக்கு பலம் இல்லையே, நமக்கு சக்தி இல்லையே, சமாளிக்க திறமை இல்லையே நினைக்கும் பொழுது ஆண்டவர் ரைட் மேன் ரைட் டைம். அவள சரியான ஒரு மனுஷன், சரியான ஒரு நேரத்திலே அங்கே வந்தான். இது அவனை கட்டாயப்படுத்தினார்கள். அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவனை பலவந்த பண்ணினார்கள். ஆங்கில பைபிள்ல கம்பல்லின், அவனை கட்டாயப்படுத்தினார்கள். Simon was pressed into this duty. இந்த வேலையை செய்யும்படியாக அவனை வந்து press பண்ணினார்கள். Simon was pressed man and probably not the disciple of Christ at that time. அவன் வந்து கட்டாயப்படுத்தி சிலுவை சுமந்தான். அவன் வந்து அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சீசனாக இல்லை. அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் இன்னும் கிறிஸ்தவனாக மாறவில்லை, இன்னும் அவருடைய சீசனாக மாறவில்லை. அப்படியாப்பட்ட மனுஷனை தான் அவர்கள் பலந்த பண்ணினார்கள். கம்பல் ஹிம், அவன் அந்த வழியாக போகையில் அவனை கட்டாயப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு அடுத்த கேள்வி என்னவென்றால், இவன் வேர் வாஸ் தட் அதர் சைமன்? இந்த சைமன் வந்து சிரேனா ஊரானாகிய சைமன் இயேசு கிறிஸ்துவுடைய சீசன் கிடையாது. ஏதோ ஒரு பொதுவான ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் வந்து இயேசுவின் சிலுவையை சுமக்கிறதுக்கு அவனை கட்டாயப்படுத்தி சுமக்க வைத்தான். இன்னொரு சீமோன் எங்க? வேர் இஸ் அதர் சைமன்? இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷமாக ஊழியம் செய்தானே, அவரோடு கூட இவன் எல்லா விதமான அவரோடு கூட புசித்தான், அவரோடு கூட உறங்கினான், அவரோடு கூட அவரை விட்டு விலகாமலே இருந்தானே, எல்லாத்திலையும் முதல் ஆளா முந்திக்கிட்டு இருந்தானே, இப்பொழுது அவன் எங்க போனான்? இந்த நேரத்தில் நம்ம அவனை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய, இவன் வந்து ஒரு சாதாரண ஆள், அவன் வந்து என்ன என்றால் அதுக்கு பாத்திரமான அவன் தான் வேலையை செய்யணும், அவன் எங்க போனான்? அதே போலதான் சில நேரத்தில் சில ஆவிக்குரியவர்கள் வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவார்கள், அந்த நேரத்தில் வந்து சம்பந்தம் இல்லாத ஆள் வந்து நமக்கு உதவி செய்வார், கர்த்தருடைய ஊழியத்தில் உதவி செய்வாங்க. நம்ம வந்து நம்முடைய பாட்டை இழந்து போனால், நம்முடைய டியூட்டியை நம்ம இழந்து போனால், கர்த்தர் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து அதை செய்வார். என்ன இவ்வளவு காலமா சபைக்கு வந்தாங்க, இப்ப உங்க போக்கு ஏன் வித்தியாசமா இருக்கு? ஆனா ஒரு வேற ஒரு நபரை கொண்டு வர்றார். வந்தா ஒருத்தர் பேச்சு நம்ம ரொம்ப கெஞ்ச கூடாது. நீ மனப்பூர்வமா ஆண்டவரை தேடு, உன்னைய நீ வந்து ஆண்டவரை தேடுனாலும் அவருக்கு லாபமா எனக்கு லாபமா? உனக்கு தான் லாபம். அப்படி ஒரு வெளிப்பாடு இல்லாம கட்டாயப்படுத்தி நம்ம ஒருத்தரை வந்து சபையில நம்ம வைக்க முடியாது. அதனால பாருங்க, சைமன் வந்து அதுக்கு பாத்திரமானா இருக்கிறான், அதுக்கு அவன் வந்து தகுதியானவனா இருக்கிறான். அவன் எங்க போனான்? அவன் இயேசுக்கு சேவல் குறுக்குமாக 3 தரம் மறுதளித்து மனங்கசந்து அழுது வீட்டை பார்த்து போயிட்டான். அந்த சிலுவையை பின்பற்றி வரல. ஆனா இவன் பாருங்க, இவனுக்கு அந்த சிலாக்கியம் கிடைத்தது. ஹல்லேலூயா. சைமன் த ஜோனஸ், த சன் ஆஃப் ஜோனஸ், யோனாவின் குமாரனாகிய சீமோன், வேற அவன் எங்க போனோம்? அதே போல நம்முடைய இதை, நம்முடைய பாப்ஸ், நம்முடைய டியூட்டியை நம்ம இழந்து போனால், தேவனுடைய ஊழியத்திலே நம்முடைய ஸ்தானத்தை நம்ம இழந்து போனால், வேற ஒருத்தர் ஆண்டவர் கொண்டிருப்பார். ஏதோ உன்னுடைய கிடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டு, வெளிப்படுத்தல் 3:11 வாசிக்கிறோம். அதனால நம்முடைய கிரீடத்தை இழந்து போனா இன்னொருத்தர் பிடிச்சுக்கிடுவாங்களே. நம்ம இடத்தை விட்டு நம்ம போயிட்டா இன்னொரு இடத்துல, அதே இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்காருமே. ஆண்டவர் கொண்டு வந்துருவாரு நம்ம பிளேஸ் நம்ம ஏன் இழந்து போறது? அல்ல, யூதாஸ் காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய உத்தியோகத்தை வேறொருவன் பெறுவானாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய உத்தியோகத்தை இழந்து போய்விட்டான், தன்னுடைய அப்போஸ்தல பட்டத்தை இழந்து போய்விட்டான். அதனால கீப் யுவர் பிளேஸ், உங்களுடைய இடத்தை நீங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கொள்ளுங்க, வேற ஒருத்தர் உங்க இடத்தை எடுக்கிறதுக்கு விடாதுங்க. சிமோன் வந்து இதோ அதை இழந்து போய்விட்டான். இந்த சிரேனேவானாகிய சிமோன் அந்த பிளேஸ பிடிச்சுக்கிட்டான். அடுத்தபடியாக நம்ம அவனை கவனிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லியிருக்கிறேன் என்றால், ஹி வாஸ் த ஃபாதர் ஆஃப் அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த வசந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்த வழியே வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள்.
சிரேனே ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் என்று சொல்லப்பட்டது. அவனுடைய 2 பையங்க பேர சொல்லி இருக்கு. அவனுக்கு 2 பையங்க இருக்கிறாங்க, ஒருத்தன் பேரு அலெக்சாண்டர், இன்னொருத்தன் பேரு ரூப். இந்த அலெக்சாண்டரும் ரூப்பும் வந்து அவனுக்கு தகப்பன் என்று மார்க் ரொம்ப காலத்துக்கு பிறகு சுவிசேஷம் எழுதுகிறார். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அதிக வருடங்கள் பிறகுதான் சுவிசேஷம் எழுதுகிறார். அப்பொழுது அங்க அவங்க ரெகனைஸ் பண்ற மார்க்குக்கு அவங்க தெரியுது அவன் யாருடைய தகப்பன் என்றால், அந்த சிலுவை சுமந்தானே அவனுடைய என்றால், அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த அலெக்சாண்டரும் இந்த ரூஃபும் அப்படின்னு சொல்லுகிறோம். பாருங்க என்ன நல்ல பேர் கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த ஃபேமிலி எவ்வளவு நல்ல ஃபேமிலி தெரியுமா? சில பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கிறார்கள், முரட்டு பிள்ளைகளா இருக்கிறார்கள், சண்டை போடுகிற பிள்ளைகளா இருக்கிறார்கள், வேதனை. ஆனா இங்க பாருங்க, நல்ல பிள்ளை, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், நல்ல பிள்ளைகள். அலெக்சாண்டர் ரூப் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க அப்போ சில கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள். இவன் வந்து சிலுவை சுமந்த பிறகு கேரியிங் தி கிராஸ் என்றால், ஹி பிகேம் கன்வெர்ட்டட் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் வந்து மனம் திரும்பி விட்டான், அவன் கிறிஸ்டியனா மாறிவிட்டான். எப்பொழுது? ஆஃப்டர் கேரிட் ஹிஸ் கிராஸ், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமந்த பிறகு, ஹிஸ் டூ சன்ஸ் அண்ட் ஹிஸ் ஹோல் ஃபேமிலி கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி. ஏசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்த பிறகு ஏதோ கர்த்தர் உள்ளத்துல பேசினார். அவன் மன ரட்சிக்கப்பட்டுட்டான், மனம் திரும்பிட்டான். அவனுடைய ரெண்டு பையங்களும் வாலிப பையங்க மனம் திரும்பிச்சாங்க. இது அவனுடைய மனைவி எல்லாரும் கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. பாத்தீங்களா, ஏசு கிறிஸ்துவின் சிலுவை சுமந்ததுனால அவனுக்கு என்ன சிலாக்கியம் கிடைத்தது? அவன் சிரேனேவராகிய சீமன், அவன் வந்து ஒரு நீக்ரோ, அவன் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன். ஆனாலும் என்ன செய்யறால், அவன் கிறிஸ்டியனா மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அதனால என்னன்னா, பிள்ளைகளை வச்சு தாய் தகப்பனுக்கு மதிப்பு. பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல மாதிரி உத்தியோகம் பண்ணி நல்ல கிறிஸ்தவங்களா இருந்தா தகப்பனுக்கு மதிப்பு. பிள்ளைகள் வந்து கீழ்ப்படியாம ஒழுங்கெல்லாம் தகப்பனுக்கு மரியாதை இல்ல, தகப்பனுக்கு மதிப்பு இல்ல, ஹானரை இழந்து போயிருந்தாங்க. அதே போல தகப்பனை வச்சு பிள்ளைகளுக்கு மதிப்பு. தகப்பன் வந்து நல்ல மாதிரி ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து நல்ல மாதிரி ஒழுங்குக்கிறவமா இருந்தா எங்க அப்பான்னு சொல்லி அவங்க சொல்லலாம். பிள்ளைகள் நல்லா இருந்தா தகப்பன் வந்து எங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். எப்படி பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எல்லாரும் ரியலைஸ் பண்ணும். நான் ஏன் இதுக்கெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நடக்கிற காரியங்களை சொல்றேன். பைபிள் அது எழுதியிருக்கு, நமக்கு இருக்கு எழுதியிருக்கு. பிள்ளைகள் வந்து தகப்பனுக்கு பேரை கொண்டு வரணும். நீங்க நல்ல பிள்ளைகளா பிள்ளைகள் நடந்தா வாலிப சோழர்கள் வந்து நல்ல பிள்ளைகளா நடந்தா உங்க அம்மா அப்பாவுக்கு மதிப்பு, அம்மா அப்பாவை வச்சு பிள்ளைகளுக்கு மதிப்பு. அம்மா அப்பா வந்து தாய் தப்பன் மாதிரி நீங்க நல்ல கிறிஸ்டினா இருந்தா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மதிப்பு. எங்க அப்பா வந்து ஆவிக்குரிய சகோதரன், ரொம்ப ஆவிக்குரிய சீனியர் பிலீவர். என்ன இது, நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி பேர் எடுக்குது பாத்தீங்களா? பாருங்க, இந்த பிள்ளைகளை வச்சு அவருக்கு சிவாமனுக்கு மதிப்பு, அவனை வச்சு எங்க அப்பா இயேசுநாதர் சிலுவை சுமந்தாரு, நாங்க அவங்களுடைய பிள்ளைகள். ஓ அப்படியா, அதனால்தான் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சிரேனா ஊரானாகிய சீமோன் மார்க் அப்படி எழுத வேண்டியதாக வந்துச்சு. எல்லாம் நமக்காக தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்ல, பேரண்ட்ஸும் யோசிக்கணும், பிள்ளைகளும் யோசிக்கணும். நம்மளால பிள்ளைகளுக்கு நல்ல பேரு, நல்ல ஒரு கணம் கிடைக்குது. பிள்ளைகள் வந்து நல்ல மாதிரி இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு நல்ல பேர் கிடைக்குது பாத்தீங்களா? அதனால மார்க் விதமாக சொல்லுகிறான். அது மாத்திரம் அல்ல, அந்த அவனுடைய தாயை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய மனைவி அந்த சிரேனே உரானாகிய, ஆனால் அந்த சைமனுடைய மனைவியை பற்றி என்ன சொல்லி இருக்குது? ரோமர் 16:13 வாசிக்கலாம். ரோமர் 16:13
கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாக அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள்.
கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும், இது என்ன சொன்னால், அந்த பாருங்க அவனுடைய மனைவி ரொம்ப ஸ்பிரிச்சுவல், இவனும் ஆவிக்குரியவன் தான். சிலுவை சுமந்த பிறகு ஒரு நல்ல ஒரு ஆதி அப்போஸ்தல கிறிஸ்தவனா மாறிட்டான். அவனுடைய மனைவி அதுக்கு மேல மாறிட்டாங்க. ஜீசஸ் தான் காட். எங்க என்னுடைய வீட்டுக்காரர் வந்து என்னுடைய கணவர் இயேசுவின் சிலுவை சுமந்தார். நான் என்ன செய்யறால், அவருடைய பிள்ளையா மாறுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல லேடியா மாறிட்டாங்க. அதனால இங்க பவுல் அவங்களை வந்து விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தினார். அதனால பவுல் என்ன சொல்றா, எனக்கு தாய் ரூபுக்கும் தாய் தான், எனக்கும் தாய் தான். பாருங்க, ஒரு தாய், ஒரு நல்ல தாயாக அந்த பவுல் எனக்கு அவள் தாய் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாய், அது அவனுடைய தாய் தான், ஆனா அவன் எனக்கும் தாய். அப்ப ஒரு தாய் உள்ளம் அவளுக்குள்ளே இருக்கு. அந்த பவுல வந்து அந்த அளவுக்கு மகனை போல நேசித்திருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வேளை ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதனால என்ன சொல்றால், மதர்லி பர்சன், மதர் டு பால், அவன் அந்த அந்த சிரேனேவரான சீமோனுடைய மனைவி, அவள் எனக்கு தாய், அவங்களுக்கு தான் தாய் இல்லை, எனக்கும் தாய் தான் அப்படின்னு தன் தாயாக பாராட்டத்தக்கத, அவ்வளவு ஒரு தாய் உள்ள அவளுக்குள்ள இருந்தது என்றால் எவ்வளவு அருமையா இருக்கு. என்ன சொல்றால், அந்த டூ சன்ஸ் வந்து கன்வெர்ட்டட் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த அவனுடைய மனைவியும் கிறிஸ்தினார் மாறி அந்த ஃபேமிலி எவ்வளவு அருமையான கிறிஸ்தவங்களா இருக்கு. எதுனால, அவருடைய சிலுவை சுமந்தனால கட்டாயப்படுத்தி சுமக்க வைக்காங்க. பிறகு அவன் ரியலைஸ் பண்ணான், இவ்வளவு பெரிய சிலாக்கி எனக்கு கிடைச்சி, இது தற்செயலா நான் வந்தது தற்செயல் அல்ல அது தேவச்சே அவனால அவ அதை ரியலைஸ் பண்ணும் பொழுது அது அவனுடைய தேவனுடைய அன்பு இயேசுவின் அன்பு அவனுக்குள்ள வரும் பொழுது அவனை மாற்றி விட்டது அவனுடைய மனைவியை மாற்றி விட்டது அவனுடைய ரெண்டு பிள்ளைகளும் மாற்றி விட்டது பவுலுடைய மினிஸ்ட்ரியும் இல்ல மார்க்குடைய ஊழியத்திலையும் அவங்க காணப்படுகிறார்கள் அவங்க ரொம்ப அறிமுகமான கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு நம்ம ஃபேமிலி அப்படி இருந்தா எவ்வளவு சந்தோஷம் அதனால ஒவ்வொருத்தரும் ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தாங்கி கொண்டு வந்தா பின்னால கொஞ்சம் தாங்கி லோடு ரொம்ப அழுத்தாதபடி கொஞ்சம் ஒரு பாதி அழுத்தம் குறையத்தக்கதாக அந்த வெயிச்ச பாதி வெயிச்ச இவனும் சேர்ந்து சுமந்து கொண்டு வந்தார் ஹல்லேலூயா ஆரம்பத்தில் அவர் மட்டும்தான் சுமந்து கொண்டு வந்தார் இத பாதி வழியில இவனும் சுமந்து கொண்டு அந்த சிலுவை அறைய வேண்டிய இடத்து வரைக்கும் அவன் சுமந்து கதாண்டார் எவ்வளவு பெரிய ஒரு சிலாச்சு இவன் ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறான் இயேசு கிறிஸ்துவின் உபத்திரத்துல மீதியா இருக்கிறதை நான் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் உபத்திரத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய சத்தியத்துக்காக கொஞ்சம் உபப்பட வேண்டும் நான் வந்து அதை நிறைவேற்றுகிறேன் என்று கொலோசியர் 1:24 பசுத்த பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவினுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றும் பொழுது கொஞ்சம் பாடுகளும் உண்டு வார்த்தை நிமித்தமாக பாடுகளும் உண்டு சிலுவை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கும் நம்ம வந்து அதை சுமக்கும் பொழுது இவர் சிறேனேவரானாகிய சீமோன் வந்து எப்படி சுமந்தானோ அதே போல கட்டாயப்படுத்தி அல்ல வாலண்டியரா அல்லேலூயா நம்ம விருப்பத்தோடு சுமக்கிறோம் அல்லேலூயா அவருடைய நாமத்துக்காக துன்பப்படுவது அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுவது அவருடைய வார்த்தைக்காக நம்மளை ஒருத்தர் சீப்பா பேசலாம் அற்பமா பேசலாம் ரொம்ப சந்தோஷம் ஹல்லேலூயா நான் இயேசுக்காக நிந்தை சுமக்கிறேன் அவரோடு கூட நான் சேர்ந்து சிலுவை சுமக்கிறேன் நீங்க இந்த வார்த்தையில வரும் பொழுது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பயக்கப்படுகிறான் சொல்லியிருக்கிறார் வந்து கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாட்சியம் என்று எண்ணினார் மோசே அந்த கிறிஸ்துவின் எகிப்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கலாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை தான் அது அதிக பாட்சியம் என்று நினைத்து அவன் எகிப்தினுடைய பொக்கிஷத்தை விட்டு அவன் கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்தான் சைமன் வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறான் சிறேனே உரானாகிய சைமன் நம்ம வந்து இதை கட்டாயப்படுத்தி அல்ல நம்ம வாலண்டியரா அவருடைய நாமத்துக்காக என்ன துன்பம் வந்தாலும் அவருடைய வார்த்தைக்காக என்ன அவமானம் வந்தாலும் நான் இயேசுவோடு சிலுவையில் சுமக்கிறேன் ஹல்லேலூயா அந்த சிறேனே உரானாகிய சைமன் போல நான் செய்கிறேன் என்று நீங்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கும் பொழுது இயேசு சிலுவையில் சுமந்தால் சிலுவை சுமக்கும் பொழுது அவருக்கு வந்து எல்லோடு அதிகமாகிவிட்டது அவரால் அதை வந்து வைத்து தாங்க முடியல சரீரம் ஏற்கனவே சோர்வடைந்து விட்டது அந்த நேரத்தில் சைமன் வந்து செஞ்சது அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதே போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடறன் லூக்கா 9:23 வாசிக்கிறோம் அதனால நம்ம சிலுவை சுமக்கும் பொழுது சில நேரங்கள்ல ஆண்டவரே என்னால முடியல இங்க வந்து இப்படி உபத்திரம் அங்க அப்படி உபத்திரம் அங்க இப்படி எல்லா இடத்துலயும் உபத்திரமா இருக்கு எம்மூலையே குழம்பி போயிரும் போல தெரியும் எப்படி ஆண்டவரே இதெல்லாம் சகிக்கிறது அதனால என்ன செய்ய வந்தால் பாடி வீக்னஸ் ஆகுது தலை சுத்தி ஏற்படுகிறது சரீரம் பலவீனம் அடைந்து போகுது ஏன்னா எப்பக்கத்திலும் நம்ம நெருக்கப்படும் பொழுது அவிதமான பாரத்தை சுமக்க முடியலையே இந்த உலக வாழ்க்கையை நான் எப்படி கண்டினியூ பண்ணுவேன் எனக்கு தெரியலையே மேற்கொண்டு நான் எப்படி நான் சுமந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க சோர்ந்திருக்கும் பொழுது இதை என்ன செய்ய வந்தால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஹல்லேலூயா அந்தவரே எனக்கு உதவி செய்யும் சிறேனேவரானாகிய சீமோன் உமக்கு உதவி செய்தான் இப்பொழுது எனக்கு நீர் உதவி செய்யும் என்று நாம கூப்பிடுவோம் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார் ஹல்லேலூயா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் ஆமென் ஆமென் ஓ லார்ட் ஜஸ்ட் ஒன்ஸ் மோர் என்ற செய்தி 63:6-28 கொடுத்த செய்தியிலே பிரதர் பெனம் விதமாய் சொல்லுகிறார் பிரதர் பெனம் மெசேஜ் பிரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு எத்தியோப்பியன் கேர்ள் நீக்கிறோம் அந்த சைமன் போல நீக்கிற கேள் வந்து சந்திக்க வருகிறாள் சந்தித்து என்ன சொல்லுகிறாள் என்றால் கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் எனக்கு நீங்க உதவி செய்யணும் அவர் பைபிள் எடுத்து குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் Yes, ma'am, அப்படின்னு சொல்லி அங்க தீர்க்கதரிசி அவிதமா சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்க வந்து கர்த்தரிடத்தில் தயவு பெற்றிருக்கிறீங்க. நீங்க வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வந்து அந்த வியாதிகளை சுகமாக்குறார், கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்கிறார். எனக்கும் வந்து சரீரத்தில் உபத்திரம் இருக்கு, நான் சீக்கா இருக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணான்னு சொல்லுறார், நான் மட்டும் இல்ல, நீ ஜெபிச்சாலே ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவர் யாருக்கு வேணாலும் உதவி செய்வார். அதனால நான் மட்டும் நினைக்காத, நீ ஜோமன்னாலும் ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அந்த பெண்ணுக்காக ஜெபிச்சார். எப்படி ஜெபிக்கிறாருன்னா, ஐ பிரே சம்திங் லைக் திஸ், இவ்விதமாக நான் ஜோமனினேன் என்று சொல்லுகிறார். லார்ட் ஜீசஸ், மெனி இயர்ஸ் அகோ, கத்ரா இயேசுவே, அநேக வருடங்களுக்கு முன்பாக, வென் யூ ஆர் டிராகிங் அண்ட் ஓல்ட் ரெக்கட் கிராஸ் ஆஃப் சாண்டி ஹில், நீர் வந்து கடினமான கரடுமுரடான இந்த சிலுவையை நீர் அந்த மலை மேல சுமந்து கொண்டு போகும் பொழுது, டிராகிங் அவுட் இன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் த பிளட், அந்த ரத்தம் தோய்ந்த காலடியை நீர் விட்டு கொண்டு அங்கே விட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஃப்ரைல் பாடி காட் சோ வீக், உம்முடைய மெலிந்த சரீரம் ரொம்ப பலவீனம் அடைந்தது, யூ ஃபெல் பினீத் த லோடு, அந்த லோடு தாங்காம நீர் கீழே விழுந்துட்டீர். தேர் வாஸ் ஒன் ஸ்டாண்டிங் பை By the name of Simon, a Negro. Brother Brennan சொல்றார், அவன் நீக்ரோ சொல்றாரு. அந்த சைமன் நீக்ரோ, he picked up the cross and help you bear it. இதோ உமக்கு உதவி செய்யும்படியாக அந்த சைமன் வந்து உதவி செய்தார். Here is one of his children. அவனுடைய பிள்ளை இங்க வந்திருக்கு. இவ்வளவு நீக்ரோ தான், எத்தியோப்பியன் கேர்ள். இந்த பெண்ணுக்கு வந்து நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. There is one of his children. அவனுடைய குமாரத்தி இங்க வந்து வந்திருக்கிறார். This morning sick. அவர் சுகவீனமாக இருக்கிறாள். இயேசுவே, நீர் அவளுக்கு இறங்கும். அவன் உமக்கு உதவி செய்தான்ல, இப்பொழுது அவனுடைய மகா தான் அவள், இவள் ஒரு எத்தியோப்பியன் கேர்ள், நீக்ரோ, இவளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு அவர் சொன்னார். பாத்தீங்களா, இயேசுவோடு கூட சிலுவையில சுமந்த பொழுது அவர் நம்முடைய பாரத்தை நமக்கு சுமக்க வல்லவராயிருக்கிறார். என்னாலும் அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது, லோடு தாங்க முடியல. அதே போல எனக்கு லோடு தாங்க முடியல, ஒரு பக்கம் பிளஸிங், இன்னொரு பக்கம் லோடு. இதுதான் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல, இல்ல குறைவு இருக்குது, உங்களுக்கு ட்ரைவர் கஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்க, இருக்குது. ஒரு பக்கம் பிளஸிங், ஒரு பக்கம் லோடு. சில நம்ம லோடு அதிகமா இருந்தா என்னாலும் தாங்க முடியல. ஒரு பக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒரு பக்கம் லோடு இருக்கு. லோடு தாங்க முடியல, இயேசு கிறிஸ்து லோடு தாங்க முடியாம இருந்தார். அதனால சைமன் பீட்டர் உதவி, சிறேனவராய் சைமன் உதவி செய்தான். அதே போல எனக்கு உதவி செய்ய என்னால லோடு தாங்க முடியல. அதான் உயிர் எழுதும் பொழுது மறித்த பின்னு தான் அதுக்கு வேல்யூ இருக்கு. உயில் எழுதினால், அந்த உயில் எழுதுறவன் உயிரோடு இருக்கும் பொழுது அது செல்லுபடி ஆகாது. அந்த மரண சாசனமானது மறித்த பின்புதான், மரண சாசனத்தை எழுதினவன், உயில் எழுதினவன் மறித்த பிறகுதான் சொந்தமாகும். என்னதான் உயில் எழுதினாங்கன்னா செத்த பிறகு தான் சொந்தமாகும், சாவருக்கு மேல சொந்தமாகாது. அதை விளக்கரையமா தான் எழுதணும், உயிலா எழுதக்கூடாது. பைபிள் அதிகமா எழுதியிருக்குது, எபிரேயர் 9:17-18.
எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலனையே, அதப்படி முதலாம் உடன்படிக்கும் ரத்தம் இல்லாமல்
போதும். மரண சாசனம் என்றால் உயிர், உயிர் எழுதும் பொழுது அந்த என்றால் அவன் மறித்த பின்பே அத உயிர் சாசனம் எழுத மாதிரி. அவன் நிறைய சொத்து இருக்கு, நிறைய வீடு இருக்குது, நிறைய இதோ நிறைய சொத்து என்றால் இது அசை சொத்து, அசையா சொத்துலாம் நிறைய இருக்கு. உயிர் எழுதுகிறார் தன்னுடைய மகனுக்கு, இதோ பேரப்பிள்ளைகளுக்கு உயில் எழுதும் பொழுது மறித்த பின்புதான் வேலைவாகும். அதே போல கத்திரா இயேசு கிறிஸ்து, இதோ அவருக்கு எல்லாமே சொந்தம். ஹல்லேலூயா. இந்த வான பூமி எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஈக்குவல் பணக்காரர் யாரு கிடையாது, பில் கேட்ஸ் எல்லாம் கிடையாது, யாருமே கிடையாது. நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் தான் உலகத்துல பணக்காரர். அவருக்கு ஈக்குவலா யாரும் வரவே முடியாது, ஒருத்தர் கூட அவருக்கு ஈக்குவலா வர முடியாது. அவன் பெரிய பணக்காரன், இவன் பெரிய பணக்காரன். நம்ம அப்பா, உங்க அப்பா பெரிய பணக்காரர், நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? அவங்க பெரிய பணக்காரங்க, அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. உங்க அப்பா இயேசு கிறிஸ்து. நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்க அப்பா இயேசு கிறிஸ்து. இவர் டாடி இஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே சொந்தம். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் மறிக்காத பட்சத்துல நமக்கு அது வேல்யூ ஆகாது. அவர் கல்வாரியிலே நகராக மறித்தார். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு அது வேல்யூ ஆகிவிட்டது. ஆனாலும் அதை நிறைவேற்ற ஒரு லாயர் தேவை. எம்ஜிஆர் வந்து மறிக்கும் பொழுது அவர் சொத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை வந்து நிறைவேற்றுக்கு லாயர் வந்து அதை படிச்சு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணும். அதே போல இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில உயிர் தொழுந்து இதை நம்ம ஹேரா இருக்கிறோம், வாரிசா இருக்கிறோம், நமக்கு அதை கிரெடிட் பண்ணுகிறார், நம்ம மேல நமக்கு பிரிச்சு தர்றதுக்கு அவரே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர் எழுந்தவர் மறித்தால்தான் வேலையாகும், சிலுவையில் மறிக்க வேண்டும். அதே சமயத்தில் அவர் உயிர்த்தெழுந்தால்தான் அதை நமக்கு நிறைவேற்ற முடியும். அவர் உயிர்த்தெழுந்த அவரே லாயராக வந்து இதை நம்ம யார் யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் அதன் மேல அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கிராண்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம நினைக்க வந்திருக்கோம். கல்வரியில எனக்காக எல்லாத்தையும் செய்து எனக்கு சல்வேஷன் சம்பாதித்து நான் என் பாதியா இருக்கணும், எனக்கு சமாதானத்தை சம்பாதித்து நான் என் குழப்பத்தில் இருக்க வேண்டும், அவர் சுகத்தை சம்பாதித்தார் நான் ஏன் சுகவீனமாய் இருக்க வேண்டும், அவர் எனக்கு பசுத்தாவியை சம்பாதித்தார், ஹல்லேலூயா, எல்லாத்தையும் எத்தானிட்டு சம்பாதித்தார், எல்லாத்தையும் சம்பாதித்திருக்கும் பொழுது நான் ஏன் அதை பெறாம இருக்க வேண்டும், அவர் அதை மறிக்கும் பொழுது அது எனக்கு செல்லுபடி ஆகிவிட்டது, நான் சுதந்திரவாளி, அதை நிறைவேற்றுவதற்காக அவர் உயிரோடு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார். என் பிள்ளைகளை எத்தனை பேர் இதுல விசுவாசத்தோடு பங்கு பெறாங்க பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார், நான் கல்வாரியில எல்லாத்தையும் செய்து முடித்தேன், இது என்னுடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. பாத்திரமா பங்கு பெறாங்களா, விசுவாசத்தோடு பங்கு பெறுங்களா, அவங்களுக்கு இந்த கல்வாரியில் சம்பாதித்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவார். ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது மத்தியில் இருக்கிறார். எத்தனை விசுவாசி நாமத்தால எங்க ரெண்டு மூணு நம்ம நடுவில் இருக்கிறேன். அவர்தான் எல்லாத்தையும் சம்பாதித்தார். வானம் பூமி அவருக்கு சொந்தம், எல்லாமே நமக்கு சொந்தம். கொஞ்ச காலம் நம்ம வந்து சில உபத்திரத்தின் மத்தியில இருக்கிறோம். இதோ பாதியின் கையில உலகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு, இன்று அது பசுத்தவான்கள் கையில வரப்போகிறது. இப்பொழுது எல்லாத்தையும் நம்ம விசுவாசித்தால் இது மத்தியிலே அது ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பங்கு பெறுவோம். பாவத்தை நம்ம பாவம் இருக்கின்ற அறிக்கை செய்வோம். தீய பழக்கத்தில் விடுதலை பெற முடியாது, தயவுசெய்து பங்கு தராதுங்க. நாம இதை சரியான முறையில் இதை அனுபவம் என்றால், இந்த பந்தி அனுபவம் என்றால், இந்த பந்தி நமக்கு நன்மை செய்யாமல் போகாது. ஹல்லேலூயா. டாக்டர் வந்து சுகம் கிடைக்காட்டாலும் எப்படி சுகம் கிடைச்சின்னு தெரியல. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்ற எப்படி சுகம் கிடைச்சின்னு தெரியல. நான் ஒரு ஜெப குறித்த மனசுல வச்சிருந்தேன், நான் கர்த்தருடைய பந்தியில விசுவாசத்தோடு பங்கு பெற்றேன், அது எப்படி நிறைவேறிச்சுன்னு எனக்கு தெரியல, அது வந்துட்டு நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பங்கு பெற்ற ஆசீர்வாதத்தை பெறுங்க. கர்த்தர்